சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 40. யவன மருத்துவன். தென்னை மரங்கள் மிகுதியாக தெரிந்ததாலும், மலைகள் இணைந்து சுவர் போல் அடர்த்தியாக நின்றதாலும், தமிழகத்தின் மேற்கு பகுதிக்கு மரக்கலம் வந்துவிட்டதை உணர்ந்து கொண்ட இளம்சழியன் தான் தமிழகத்தை விட்டு 15 நாட்களுக்கு மேலாகிவிட்டன என்பதையும் தெரிந்து கொண்டான். கப்பல் யவனர் கப்பலாக இருந்ததாலும், அது மேற்கு கடலில் பயணம் செய்து கொண்டிருந்ததாலும், ஏதோ சூது செய்து டைபீரியஸ் தான் தன்னை அக்கப்பலுக்கு அனுப்பியிருக்க வேண்டும் என்றும் தீர்மானித்துக் கொண்டான் இளம்சழியன். அந்த கதிக்கு தன்னை ஆளாக்கிய டைபீரியஸை சோழ வீரர்களிடமிருந்து உறையூரில் தான் காப்பாற்றியது சரிதானா என்று நினைத்து பார்த்த இளம்சொழியின் மனம், நீ அவனை காப்பாற்ற முயற்சித்த யவனராணிக்காக அவளிடமுள்ள மயக்கத்தில் ஊரை இழந்தாய், சுற்றத்தை இழந்தாய், உன் வீரர்களை இழந்தாய், பூ வழகையையும் இழந்தாய். இப்பொழுது இந்த ஆழ்கடலில் ஆடி செல்லும் மரக்களத்தில் நீயும் ஆடுகிறாய், உன் வாழ்க்கையும் ஆடுகிறது என்று குத்தி காட்டியது. அந்த குற்றச்சாட்டுக்கள் நெஞ்சத்தை துளைக்கவே தலையை ஒரு வினாடி தொங்க போட்டுக் கொண்ட இளம்சொழியன் மீண்டும் தலையை நிமிர்த்தி எதிரே இருந்த இயற்கை காட்சியில் லயித்ததன்றி பெருமூச்சம் விட்டான். அவன் எண்ணங்களால் தூண்டப்பட்ட கண்கள் எதிரே இருந்த கடற்கரையை, தென்னம் சோழையை, பெருமலை சாரல்களை சுற்றி சுற்றி வந்தன. அப்படி வந்த ஒவ்வொரு முறையும் அதில் பூவழகையும் யவனராணியும் மாறி மாறி சிரித்துக் கொண்டு ஓடினார்கள். இரண்டு பேருக்கும் சிரிப்பில் கூட எத்தனை வித்தியாசங்கள்! அதோ பூவழகியின் அழகிய முகத்தில் எத்தனை நாணம்! அந்த நாணமே சிரிப்பின் அழகை உயர்த்துகிறது. அதோ யவனராணியும் சிரிக்கின்றாள், எத்தனை மயக்கமான சிரிப்பு! சாய்ந்த நீலமணி கண்களில் துளிர் விடுவது நாணமா ஏளனமா தெரியவில்லையே. அப்பப்பா, என்ன மயக்கம் ராணியின் பார்வையில்! பூவழகி எத்தனை அடக்கம்! அடக்கத்தில் தான் எழில் எப்படி எப்படி அசைந்து கண்ணுக்கு எந்தெந்த விதமான இன்பங்களை காட்டுகிறது! ஆனால் ராணியும் நடக்கிறாளே, அந்த அலட்சிய நடை, அதில் அசையும் இடை. அதிக நேரம் பார்த்தால் அவளை விட்டு இவளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். இன்று எதிரே தெரிந்த மலைக்காடுகளிலும் தென்னம் சோலைகளிலும் தன் இதயத்தை ஆட்கொண்ட இரு பெண்மணிகளின் வனப்பின் வண்ணத்தையெல்லாம் கண்டு கண்டு உள்ளம் விண்ட இளம்சழியன் மெல்ல மறுபுறம் திரும்பி படுக்கைக்கு செல்ல ஓர் அடி எடுத்து வைத்தான். ஓர் அடி எடுத்து வைத்தவன் அந்த சிற்றறையின் வாயிற் கதவுக்கு அருகில் சாய்ந்து நின்ற வண்ணம் தன்னை ஊற்று நோக்கிக் கொண்டிருந்த ஒரு யவனனை கண்டு மீண்டும் காலை பின்னுக்கு வாங்கி சாளரக்கட்டையில் சாய்ந்து கொண்டான். யவனன் சோழர் படை உப தலைவனை நோக்கி புன்முறுவல் செய்தது அன்றி, என் வைத்தியம் பழித்தது, கப்பல் தலைவன் சோதிடம் செத்தது என்று கூறினார். யவனன் குறைக்க மொழியில் தான் பேசினான் என்றாலும், நீண்ட நாள் யவனர்களோடு பழகிய படைத்தலைவனுக்கு அவன் சொன்னதை புரிந்து கொள்வதோ அவனோடு சம்பாஷணையில் இறங்குவதோ அதிக சிரமம் இல்லாதபடியால், கப்பல் தலைவன் என்ன சோதிடம் சொன்னார் என்றான். கிரேக்க பாஷையை படைத்தலைவன் தெளிவாக பேசியதால் வியப்படைந்த யவனன், நீங்கள் தமிழர் தானே என்று சந்தேகத்தோடு வினவினார். ஆம் என்றான் படைத்தலைவன், தன்னை அத்தனை மரியாதையோடு அந்த யவனன் அழைத்ததை உள்ளுக்குள் வியந்து கொண்டே.
கிரேக்க பாஷை நன்றாக பேசுகின்றீர்களே.
கிரேக்க பாஷையும் வரும், ரோமர் பாஷையும் வரும், யவனர் பேசும் மொழிகள் எல்லாம் வரும்.
எங்கு கற்றீர்கள்?
பூம்புகாரில்.
இதை கேட்டதும் சற்று யோசனையில் ஆழ்ந்த அந்த யவனன் மெல்ல அறை கதவை சாத்திக் கொண்டு இளம்சழியன் படுத்திருந்த பஞ்சனையை நோக்கி சென்று உட்கார்ந்து கொண்டு தன் பக்கத்தில் வந்து உட்காரும்படி படைத்தலைவனுக்கும் சைகை செய்தார். அவன் இஷ்டப்படியே உட்கார்ந்த படைத்தலைவனை நோக்கிய அந்த யவனன், புகாரில் நீங்கள் யார், உங்கள் தொழில் என்ன என்று ரகசியமாக விசாரித்தான்.
ஏன் கேட்கின்றீர்கள்?
நீங்கள் கண்டிப்பா இழந்து விடுவீர்கள் என்று எங்கள் கப்பல் தலைவன் சோதிடம் சொன்னார். இறக்க மாற்றீர்கள் என்று நான் சொன்னேன், நான் சொன்னது சரியாயிற்று என்று ஏதோ பெரிய ரகசியத்தை சொல்பவன் போல சொன்னான் யவனன்.
நான் பிழைத்தது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதா?
எனக்கு கஷ்டம் இல்லை, கப்பல் தலைவனுக்கு கஷ்டம்.
ஏன்?
இறந்தால் கடலில் இழுத்து எரிந்து விடும்படி யவனர் கடற்படை தலைவர் உத்தரவிட்டிருந்தார்.
யார், டைபீரியஸா?
ஆம். ஓஹோ, ஆனால் நீங்கள் இயற்கையாக இறக்காவிட்டால் யவனராஜ குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு காட்ட வேண்டிய மரியாதையை உங்களுக்கு காட்டும்படி உத்தரவிட்டிருக்கிறார். நீங்கள் கப்பலை விட்டு தரையில் இறங்க முடியாது, ஆனால் இந்த கப்பலில் நீங்கள் அரசருக்கு சமானம்.
அப்படியா? நான் சிறையில் இருக்கும் மன்னன்?
ஆம், ஆகையால் தான் கேட்கின்றேன். இத்தனை உயர் பதவி டைபீரியஸ் அளிக்க விரும்பிய நீங்கள் யார், புகாரின் மன்னரா, பாடை தலைவரா?
எப்படி இருந்தால் என்ன,
நான் கேட்பதற்கு காரணம் இருக்கிறது என்று சொன்னான் யவனன் கதவிற்காக மீண்டும் பார்வையை ஒட்டி அங்கு யாரும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு.
உங்களை நான் பிழைக்க வைத்ததற்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு என்று வினவினான்
படைத்தலைவன். யவனனை உற்று நோக்கிவிட்டு இதழ்களில் புன்முறுவல் ஒன்றையும் படர்விட்டு,
நீங்கள் மருத்துவர் தானே என்று கேட்டான்.
ஆமாம்.
ஆகவே கடமையை செய்தீர்கள், எத்தனை ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் சிரிக்கின்றான் இந்த தமிழன் என்று உள்ளூர நினைத்த மருத்துவன் சற்று வாய்விட்டு சிரித்து,
உங்களை காப்பாற்றியதற்கு காரணம் கடமை அல்ல. கடமையை நான் செய்திருந்தால் நீங்கள் இந்த சமயத்தில் என்னுடன் பேசிக் கொண்டிருக்க மாட்டீர்கள். உங்கள் உயிர் நீங்கள் கப்பலுக்கு வந்த மூன்றாம் நாள், அதாவது 15 நாட்களுக்கு முன்பே சிட்டு குருவி போல வானத்தை நோக்கி ஓடியிருக்கும். நீங்கள் கப்பலுக்கு வந்த அன்று, அதாவது சரியாக 18 நாட்களுக்கு முன்பு, முழு மயக்கத்தில் வந்தீர்கள். உங்கள் உயிர் உடலில் ஊசலாடி கொண்டிருந்தது. உங்கள் முகத்தை முதன் முதலில் விளக்குள்ளியில் பார்த்தேன். அதில் பரவி கிடந்த மஞ்சள், முகத்தில் முத்து முத்தாக துளிர்த்த உயர்வை, இரண்டிலிருந்தும் டைபீரியஸ் யவர நாட்டின் கடுமையான விஷத்துளிகளால் உங்களை மயக்கமாக்கி இருக்கிறார் என்பதையும், அந்த துளிகளில் இருந்து கிளம்பும் விஷப்புகையை அதிக நேரம் தாங்கள் நாசியில் பிடித்திருக்கின்றனர் என்பதையும் புரிந்து கொண்டேன். அப்பொழுது தெரியும் எனக்கு டைபீரியஸ் உங்களை கொல்லும் அளவுக்கு மயக்க துளிகளை முகர வைத்திருக்கின்றார் என்று. சுமார் 20 துளிகளையாவது அவர் கையில் தடவி உங்கள் நாசியில் பிடித்திருக்க வேண்டும். அதைவிட பயங்கர கொலை இருக்க முடியாது. மயக்க மருந்தில் 10 துளிகளுக்கு மேல் பிரயோகித்தால் அது சுவாசப்பையை அழித்துவிடும். இது டைபீரியஸிற்கு தெரிந்து இருக்கும் என்று விவரித்தார். படைத்தலைவன் பதில் ஏதும் சொல்லாமல், மேலே சொல்லுங்கள் என்பதற்கு அறிகுறியாக தொலையை மட்டும் ஆட்டவே யவன மருத்துவன் கதையை தொடர்ந்தார். உங்களை நான் உற்று கவனித்ததை டைபீரியஸும் கவனித்தார். இவருக்கு 5-6 துளிகளே கொடுத்திருக்கின்றேன் தெரியுமா என்றார் என்னை நோக்கி. நான் சந்தேகத்துடன் தலையாட்டினேன். சந்தேகம் வேண்டாம், 5 துளிகள் தான், மாற்று மருந்து தேவையில்லை என்று திட்டமாக சொன்னார். புரிந்து கொண்டேன் என்பதற்கு அடையாளமாக நானும் தலையை அசைத்தேன். கப்பல் தலைவரும் மாற்று மருந்து அளிக்க வேண்டாம் என்று கூறினார். உங்களை இந்த அறையில் கூட படுக்க விடவில்லை. கடல் நீர் வாரியடிக்கும் கப்பலின் சுக்கான் பக்கத்திலேயே போட்டிருந்தார்கள். ஆனால் நான் ரகசியமாக இரவு நேரத்தில் மாற்று மருந்து கொடுத்தேன். கப்பல் பாய்விரித்து ஓடுவதால் துடுப்புக்காரர்களும் தூங்கும் நடுநிசையில் மாற்று மருந்தை புகட்டின. 4-5 நாட்களுக்கு முன்பு வரை நீங்கள் பிழைப்பீர்கள் என்று நம்பிக்கை எனக்கில்லை. ஆனால் மருந்தின் பலம், உங்கள் உடல் வலுவு, ஆண்டவன் அருள் மூன்றிலும் பிழைத்திருக்கின்றீர்கள்.
நான் பிழைப்பதில் கப்பல் தலைவனுக்கு இஷ்டமில்லையா?
இல்லை, நீங்கள் இறக்காவிட்டால் இன்னும் மயக்க துளிகளை கொடுக்கவும் உத்தரவிட்டான். நான் மறுத்தேன். டைபீரியஸ் நீங்கள் இறக்க வேண்டும் என்று நினைத்தார். அதுவே கப்பல் தலைவனுக்கு ஆணையாயிற்று.
நீங்கள் என் கருத்து வேறுபாடு கொண்டீர்கள். யவன மருத்துவன் பதில் ஏதும் சொல்லாமல் எழுந்து சென்று கதவை லேசாக திறந்து வெளியே எட்டி பார்த்து மீண்டும் கதவை மூடிக்கொண்டு துரும்பி பஞ்சனைக்கு வந்து படைத்தலைவன் காதோடு காதாக ஏதோ சொன்னான். படைத்தலைவன் முகத்தில் சொல்ல உண்ணாத வியப்பு படர்ந்தது.
இருக்காது, இருக்கவே முடியாது, இது சுத்த போய் எப்படி முடியும் யவனர் என்று கூவினான் படைத்தலைவன்.
இறைய வேண்டாம், தெரிந்தால் இருவர் உயிரும் போய்விடும். இந்தாருங்கள், இதை பாருங்கள் என்று தன் மடிக்கச்சையை அவிழ்த்து ஏதோ ஒரு பொருளை எடுத்து படைத்தலைவன் கையில் வைத்து பத்திரமாக மூடிய யவனன் மருத்துவன்,
இப்பொழுது வேண்டாம், இரவில் பாருங்கள், துடுப்பு தள்ளுபவர்கள் தூங்கியதும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து அடிமேல் அடி வைத்து வெளியேறினான்.
நடுநிசி வந்து மெல்ல அந்த அறை கதவும் திறந்தது. உருவம் ஒன்று இருட்டில் ஓசைப்படாமல் வந்து படைத்தலைவன் பஞ்சனையில் உட்கார்ந்தது.
மருத்துவரே என்று மெல்ல அழைத்தான் படைத்தலைவன்.
பதிலுக்கு அந்த உருவம் நகைத்தது. ஏதோ சந்தேகம் ஏற்படவே எழுந்திருக்க முயன்ற படைத்தலைவனை பலமான கரம் ஒன்று அழுத்தி மீண்டும் படுக்க வைத்தது. வந்தது மருத்துவன் அல்ல என்பதையும் புரிந்து கொண்டான் படைத்தலைவன்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும், iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.